ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு ஒரு புது வருஷத்தை தந்திருக்கிறீர். 2022 ஆண்டை எங்களை காண செய்தீரே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தருடைய செயல், இது அவருடைய செயலாயிருக்கிறது. அதனால் அவருடைய நாமத்திற்கு மகிமாய் 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 உண்டாவதாக உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திலே சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இரக்கம் கூட இருப்பதாக. சுகம் பலம் ஆரோக்கியம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே தங்குவதாக. சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே தங்குவதாக. மனமகிழ்ச்சி குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே தங்குவதாக. ஊழியக்காரர்களுக்குள்ளே தங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை குடும்பங்களிலே தங்குவதாக. உம்முடைய நாமத்திலே உம்முடைய வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய நாமத்திலே சபையை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்துக்கு வேண்டிய கிருபையும் பலமும் ஆரோக்கியமும் சுகமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. நன்றி என்று கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகப்பா, மகிமை உண்டாவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தேவர் சமத்துல அமர்ந்திருங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய கிருபையினாலே எங்களை நினைத்து ஒரு வருஷத்தை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்து நாளிலே நாம் கடந்து செல்வது ஏற்றதும் நல்லதும். தேவ பிரசன்னத்தில் இருந்து தேவ சமூகத்திலே பிரசன்னத்தை ரசித்து ருசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வதைப் போல ஒரு தருணம் வாழ்விலே கிடைக்கவே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. புது வருஷ வாழ்த்துக்களை கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே பலமாய் ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்கள் குறைவுகளை கர்த்தர் நீக்கி உங்களை நடத்துவாராக. உங்கள் வாழ்விலே உங்கள் இருதயத்திலே இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவு செய்வாராக. உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கவலைகளை கர்த்தர் நீக்குவாராக. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்திலே இருக்கிற தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்திலே நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார உள்ளால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லாயிருப்பது தேவனுக்கு பிரியமாயிருப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னும் ஒரு விஷய கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை என் உள்ளத்திலே விழுந்த ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சிறிய ஒரு செய்தியோடும் கூட நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆராதனையின் முடிவிலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய நாமத்திலே அதை உங்களுக்கு கொடுப்போம். அதை எடுத்து செல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள், நம்பி செல்லுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. திருப்பி கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போம். 11 வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:11. வாசிங்க சிஸ்டர்.
ஆசையான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி
கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தருடைய நாமத்துல நான் கொடுக்கிற முதல் தேவனுடைய வார்த்தை என்னவெனில், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு மிசை தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த வருஷத்தை நாம் திரும்பி பார்த்தால் கடினமானதும் கஷ்டமானதும் வேதனை நிறைந்ததும் பாடுகள் நிறைந்ததுமாக இருந்தது. பூமி சங்காரத்தினாலே தாண்டவமாடின ஒரு வருஷமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கடந்த வருஷத்தை போல இருக்க போகிறது அல்ல. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தை போல தேவன் நம்மளை நடத்த போகிறது அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. நடத்தி மகா வறட்சியான காலத்தில் வழங்கிக் கொள்ளுங்க. மகா வறட்சியான காலத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் இந்த கடந்த வருஷத்தை தூக்கி பார்த்தா இந்த பொல்லாத வருஷத்திலேயே கர்த்தர் எங்களை நடத்தி வந்தார், கொண்டு வந்திருந்தார். இனி வரப்போகிற மகா வறட்சியான காலத்திலே கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. உங்களை நித்தமும் நடத்த ஒருவர் இருக்கிறார், நித்தமும் உங்களை கொண்டு செல்ல ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வருஷம் பயமும் திகிலும் வேதனையும் நிறைந்தது, மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் தேவ சமூகத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியுமே, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துவார். கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை வாசிங்க சிஸ்டர் நீளம் உள்ளதாக்குவார்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுது? வறட்சியான காலத்திலே, வனாந்திரமான நாட்களிலே, சோதனையின் நாட்களிலே, துன்பத்தின் நாட்களிலே நீ எப்படி இருப்பாய்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் உன்னை கர்த்தர் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, வருகிற வருஷம் உனக்கு வறட்சியாக இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை உனக்கு துக்கம் நிறைந்ததாக இருக்கலாம், துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? உன்னோடு ஒருவர் இருக்கிறார், உன்னோடு ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அதை மறவாத, அதை மறவாத. பிரியமானவர்களே, நம் வாழ்விலே நம்மளோடு வர விரும்பியவர்கள் அநேகர், நம்மளோடு வர விரும்பியவர்கள் அநேகர். ஆனால் முடியாது, முடியாது. ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னால் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு வருவேனப்பா, உன்னை நான் நடத்தி செல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சில வாக்கு திட்டங்களோடு உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு கொடுத்து கடந்து செல்ல நான் விரும்புகிற படியினா இதை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை. என்ன ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41:18 வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 41:18. ஹல்லேலூயா.
உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருத செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு
பண்ணுவேன். கர்த்தருடைய
கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்.
20வது வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று
கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்.
யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அதை அறிவார்கள். எதை? வண்ணாந்தரத்தில் செழிப்பு, வண்ணாந்தரத்தில் ஆறு, வண்ணாந்தரத்தில் தண்ணீர். மரங்களை பாருங்க, புஷ்டியான என்ன மரத்தில் இருக்கு? அவருடைய தோட்டத்தை போல வனாந்தரத்தை மாற்றுவாராம். ஏதோனை போல அவர் வனாந்தரத்தை மாற்றுவாராம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்வு இந்த வருஷத்தில் ஒரு வனாந்தர சூழ்நிலையாக இருந்தா, உனக்கு இந்த நேரத்தில், இந்த இரவில், இந்த நடு இரவில தேவ சமூகத்தில் இருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் செய்கிற அதிசயத்தை நீ காணுகிற நாள் வரும். அது சும்மா அல்ல. ஐயா, வனாந்தரத்தில் ஒரு மரத்தை காண முடியாது. தண்ணீருக்கு அலைந்து திரிந்து வனாந்தர பாதையிலே மறிக்கிற மிருகங்கள் ஏராளம். மனிதர்கள் சாதி அவர்கள் இலகுவாக அதை கடந்து விட முடியாது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உயர்ந்த மேடுகள் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீரும் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணியமாக அவர் மாற்றுவார். வறண்ட நிறத்தை, வறண்டு போன வாழ்க்கைகளை, வறண்டு போன நம்முடைய ஓட்டத்தை அவர் என்ன செய்வார் தெரியுமா? நீர்க்கேணியை போல அவர் மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கடந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்வு ஒருவேளை நாம் நினைத்த மாதிரி இருந்திருக்காமல் போயிருக்கலாம். வச்சுக்கொள்ளுவோம், எல்லா வருஷத்திலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்வு நல்லாக இருப்பதில்லை. ஒருவேளை அப்படி வைத்துக் கொள்ளுங்க, ஒருவேளை அப்படி நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா, இந்த வருஷம் கர்த்தரின் வாழ்விலே நன்மையான காரியத்தை செய்வார், ஆசீர்வாதமான காரியத்தை செய்வார். நீர் கேணிகளை, நீர் ஆற்றுக்களை, நீர் குளங்களை, நீர் பாய்ச்சல்களை உன் வாழ்விலே கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்பினால், விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, என்ன கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் இந்த பிரகாரமாக, இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக உங்களை, சபையை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தையை வாசித்து அதுக்கு பிற்பாடு ஒரு சில வார்த்தைகளை நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். 43:19. ஹல்லேலூயா.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
இதோ, அதுக்கு மேல் வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பெரியமானவர்களே, கடந்த வருஷத்தை கொஞ்சம் வைத்து விடுங்கள் அங்காலே. எனக்கு தெரியும், கவலை நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது, வேதனை நிறைந்தது. ஆனால் நாம் அந்த வருஷத்தை வைக்கும் வரைக்கும் கர்த்தர் நன்மையை செய்ய முடியாது. ஆகினால் அதை மறந்து விடுங்கள். வேதம் என்ன செய்ய? இதோ நான் புதிய காரியத்தை உன் வாழ்விலே செய்ய போகிறேன், நான் உன் வாழ்விலே ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறேன், நான் உன் வாழ்விலே ஒரு புதிய அதிசயத்தை செய்ய போகிறேன், நான் உன் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறேன். அப்படியானால் பழையவனை மறந்து விடு, எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. ஏனெனில் நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் உன் வாழ்விலே, என் வாழ்விலே, சபையின் வாழ்விலே, ஊழியத்தின் வாழ்விலே, குடும்பத்தின் வாழ்விலே. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு, இதோ நான் புதிய காரியங்கள், புதுசாக, புதிதான ஒரு ஆசீர்வாதம், புதிதான ஒரு வழி, புதிதான ஒரு சமாதானம், புதிதான ஒரு சந்தோஷம் கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிதானது, பழசல்ல, புதிதானது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது உனக்கு தோன்றும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் எந்த பாரத்தினால் நிறைந்திருக்கிறது, கர்த்தர் அவைகளை மாற்றுவார் இந்த வருஷத்தில், அவைகளை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆகையினால் எப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வண்ணாந்திரத்திலே வள்ளியை உண்டு பண்ணுகிறவர். எங்க? வண்ணாந்திரத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர். என்னத்தை செய்கிறார்? அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை இந்த வருஷத்திலே பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது நான் முன்பதாக சொல்லி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பின சில வார்த்தைகள் ஆகும். இப்பொழுது ஒரு பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்றை கவனித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஹலோ, 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கொஞ்சம் கவனித்து கேளுங்கள், நான் சீக்கிரத்திலே முடித்து விடுகிறேன்.
வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம்
பண்ணுவேன். திருப்பி வாசிங்க, 20வது வசனத்தை.
வழியில் உன்னை காக்குறதற்கு,
வழியில் உன்னை காக்குறதற்கும்
நான் ஆயத்தம் பண்ணின
ஸ்தானத்துக்கு, ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும்
இதோ நான் ஒரு தூதனை உனக்கு
முன்னே நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். முதல்ல நான் பார்த்த வசனத்துக்குள்ளே இந்த வசனத்தை கொண்டு நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உன்னை இந்த வருஷத்திலே கர்த்தர் நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு, உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் ஒரு தூதனை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு தூதனை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு? நீ போக சேர வேண்டிய இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை எங்கே போக வேண்டுமோ அங்கே தேவன் ஒரு தூதனை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே வழியில் உன்னை காக்கிறதற்கும் இந்த வருஷத்துல உன்னை காப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை கொண்டு செல்லுவதற்கு ஒருவர் அவர் வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை காக்க ஒருவரை ஆயத்தப்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர், தேவனானவர், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அக்கினி என்று சொல்லி ஜனங்களை கர்த்தர் அதிசயமான விதத்தில் நடத்தினார். அதே தேவன் நம்மத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார். இங்க வார்த்தை சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணி உன்னுடைய இஸ்தலத்துக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒருவரை நான் அனுப்புகிறேன், ஒருவரை நான் அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு உங்களோடு கர்த்தர் வருகிறார், உங்களோடு தேவன் வருகிறார். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை பின்னுக்கு சொல்லுகிறார். நான் உங்களோடு வர வேண்டும் என்று சொன்னார், நான் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் அடைய வேண்டிய இடத்திற்கு உங்களோடு நான் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை மாத்திரம் சீக்கிரத்திலே நான் பார்த்து கடந்து செல்லலாம். சிஸ்டர் வாசிங்க, 20வது வசனத்தை திருப்பி. ஹல்லேலூயா.
வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து,
அவர் சமூகத்தில் முதலாவது கர்த்தர் உன்னோடு வரணுமா, தேவன் உன்னோடு வரணுமா, ஆண்டவர் உன்னை இந்த வருஷத்துல கொண்டு செல்ல வேண்டுமா, இந்த வருஷத்தின் முடிவை நீ சந்திக்க வேண்டுமா, கர்த்தருடைய நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமா, ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா, என்ன சொல்லுகிறது தெரியுமா, அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எச்சரிப்புள்ளவர்களாய் அசட்டியாகவும் அசதியாகவும் நாம் இருந்து விட்டால் கர்த்தர் நம்மளை நடத்தி செல்ல முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் நமக்கு பதில் சொல்லுகிறது. நம்முடைய கரத்தில் ஒன்றும் இல்லை என்பது நமக்கு தெரிந்து விட்டது. விஞ்ஞானம், பணம், பட்டம், எது இருந்தும் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவர் இன்னைக்கு சொன்னார், இதுவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நாங்க பிளான் பண்ணி எங்கள் வாழ்க்கையை நடத்தினோம், ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு மாத்திரம்தான் பிளான் பண்ண எங்களால் முடியும். நாளைக்கு நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய பலன், நம்முடைய பணம், நம்முடைய பட்டம் எதையும் நாளைக்கு நம்முடைய கரத்தில் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்தை, உங்களுக்கு தெரியுமா, நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை உண்டாக்கின ஒருத்தவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு தெரியுமா. இந்த உலகம் மறந்து விடலாம், ஜனங்கள் மறந்து விடலாம், ஆனால் சத்தியம் என்னவெனில் தெய்வம் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே என்ன சொல்லுகிறது, அல்லேலூயா, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அசதி வேணா, உங்களுக்கு தெரியும் இஷ்ட வேலர்கள் வனாந்திர வழியிலே வருகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணினார்கள், அழிந்தார்கள். வனாந்தரத்திலே அவருடைய பிணங்கள் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அசட்டை பண்ணுவது தேவ சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய சித்தங்களை அசட்டை பண்ணுவது, அது என்ன செய்யும், நம்மளை பிணங்களாக வீழ்த்தி விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியில என்ன நடக்கிறது, ஒவ்வொரு தேசங்களையும் லட்சக்கணக்கில் விழுந்து கிடக்கிறது. என்ன நடக்கிறது, இலங்கையில என்ன நடக்கிறது, இந்தியாவில என்ன நடக்கிறது, யூரோப்பில் என்ன நடக்கிறது, இன்னும் தீரவில்லை, இன்னும் தீரவில்லை. ஆனால் ஜனங்களாகிய நாங்களோ எங்கள் இருதயத்தில் இருந்து கொழுப்புகளை கரைக்காமல் வாழ்ந்து வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எச்சரிப்போடு ஒரு வார்த்தையை வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணி நடவுங்கள், கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். இல்லையோ அவனில் கர்த்தர் செய்கிறதை, தெய்வம் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. இன்றோ நாளோ மறுகிறவோ அது யார் அறிவான், அது யார் அறிவான், உங்களால் சொல்ல முடியுமா? இந்த வருஷத்திலே கர்த்தர் தந்த, தேவன் தந்த கிருபையின் வருஷத்திலே என்ன நடக்கும், என் வாழ்வில் என்ன நடக்கும், பணக்காரருடைய வாழ்விலே, பட்டதாரியுடைய வாழ்விலே, ஏழையுடைய வாழ்விலே என்ன நடக்கும் சொல்ல முடியுமா? ஐயா, வாழ்க்கையிலே சிரிப்போடு நாலு வார்த்தைகளை கதைத்து போய்விட்டால் ஞானவான்கள் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. நிஜம் ஒன்று இருக்கிறது, அது நம்மளை நடத்துகிறதாக இருக்கிறது. நாலு பேருக்கு முன்பாக பெரிய தமாஷ் பண்ணிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து விடலாம், ஆனால் நிஜம் என்று ஒரு வாழ்வு இருக்கிறது, அதுதான் நிஜம். எனக்கு என்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. நாலு பேருக்கு முன்பாக நன்றாக கதைத்து, நன்றாக துள்ளி, நல்லாக குதித்து, ஞானவான்களை போல நடந்து கொண்டு ஒரு மனுஷன் சொல்லுகிறான், எல்லாரும் போய்விட்ட பொழுது நாலு சுவருக்குள்ளே நான் அழுகிற அழுகை எனக்கு தான் தெரியும். நாலு பேருக்கு முன்பாக நல்லவர்களை போல வாழ்ந்து விடுவது இலகுவானது பிரியமானவர்களே, ஆனால் ராக்காலம் வருகிற பொழுது, கதவுகள் பூட்டப்படுகிற பொழுது, மனிதர்கள் வீடுகளில் இருந்து கதறுகிறதும் கண்ணீர் வருகிறதும் யார் அறிவான், யார் அறிய முடியும்? வாழ்வு என்பது விளையாட்டல்ல, வாழ்வு என்பது விளையாட்டல்ல. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து செல்வது என்பது விளையாட்டல்ல. நாம் சந்தோஷமாய் வாழுவதும், மனமகிழ்ச்சியாய் இருப்பதும் நாம் கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவுக்கு கனம் பண்ணுகிறோம் என்பதில் தங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் தேவை, ஆனால் தேவ சமூகம் ஜனங்களுக்கு தேவையில்லாத ஒரு காலம் இது. ஆசீர்வாதம் வேண்டும், மனமகிழ்ச்சி, சுகம், பலம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெர்மன் தேசத்திலே சொல்லுகிறது என்ன தெரியுமா, எதுக்கு விஷ் பண்ணினாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபீல் கெசுண்டாயிட், சுகம் உனக்கு வேண்டும், பணம் வேண்டும், அந்த வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சில காரியத்தை. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்தவைகளை வச்சு நான் பேசவில்லை, இன்றைக்கு இலங்கை தேசத்திலே கூட அநேகருடைய வாழ்விலே நான் பார்ப்பது எல்லாருக்கும் கிட்னி ப்ராப்ளம். அநேகருடைய வாழ்விலே இலங்கை தேசத்திலே செய்தியை திருப்பினால் அநேக பிரச்சனைகள், அநேக காரியம், எனக்கு என்னென்று புரியவில்லை. அண்மையிலே தான் அதை குறித்து யோசித்தேன், எதற்கு இது, ஏன் அநேக ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு நாம் பயப்படுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் எங்களை நடத்தி செல்வார். பள்ளி ஏற்பாட்டிலே தேவ சமூகத்திற்கு எல்லாரும் வர முடியாது, ஆடுகள் கூட ஏறக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வளவுக்கு அவருடைய சமூகம் பரிசுத்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வந்து இருக்கிறோம். அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனே என்று சொல்லி நீங்கள் போய் பார்க்கிறோம். அதை கனம் பண்ணுங்க. பழையற்பாட்டிலே கனம் பண்ண ஆண்டவர் நடத்தினார். சடுதியிலே வருவார், அடிப்பார், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தரை கனம் பண்ணுவார்கள். ஆனால் இன்று பூமியிலே சோதனைக்காரன் சங்காரக்காரன் தாண்டவம் ஆடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் தேவன் என்னை நடத்தி செல்லுவார். அதை விட ஒரு மேலான நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு இரவு முதல் ஆராதனை என்றாலும் கூட நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னவெனில், நான் மரிக்கிற பொழுது அடுத்த நிமிஷம் தேவனோடு நான் இருப்பேன். அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் உன் வாழ்வில் நீ ஜெயம் கொண்டாய். அது இல்லையோ உன் வாழ்வில் நீ தோற்று விட்டாய் என்பது உண்மையாகும். பணம் இருந்து, பட்டம் இருந்து, புகழ் இருந்து என்ன பிரயோசனம்? ஒன்றுமே நம் கரத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு புல்லை போன்ற என்னுடைய வாழ்வு. அதுலையா இருக்கட்டுக்கு, நான் செய்திக்குள்ளே இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய நேரங்கள், நம்முடைய தலைமை போதைக்கு கூட சில காரியங்களை பேச இருக்கிறார், நான் முடித்து விடுகிறேன் சீக்கிரம். ஆகினாலே அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், அவர் வாக்குக்கு செவி கொடுங்கள். இரண்டாவது காரியம் என்ன சொல்லுங்கள், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வேத வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் மனிதர்களை மதிக்காத ஒரு காலம், மனிதர்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு காலம், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் ஒருவருக்கொருவரும் கீழ்ப்படியாத ஒரு காலம், செவி கொடுக்காத ஒரு காலம், ரெண்டதம் பண்ணுகிற ஒரு காலம், தலகுலாக வாழ்க்கைகளை நடத்த விரும்புகிற ஒரு காலம். வேதம் என்ன சொல்லுகிறது, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. வேதத்திலே பல இடத்திலே ஆண்டவர் சொல்லி சொல்லி எழுதி வைத்தது, நான் என் தீர்க்க தரிசிகளை குறித்து என் ஊழியக்காரர்களை வைத்து எழுதி கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், புறக்கணித்தீர்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னை போல நல்ல உடுப்புடுத்து விட்டால் அது அல்ல வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வடிவாக நடந்து விட்டால் அது அல்ல வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை போல இன்பமான ஒரு வாழ்வு நமக்கு எவராலும் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவர் சொன்னார், ஏழைக்கு ஒரே ஒரு பிரச்சனை, சாப்பாடு இல்லையே என்று சொல்லி, ஆனால் பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை, எத்திரியே கொள்ள முடியாது, துன்பம், துயரம், வேதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சத்தியத்திற்கு, அவர் வாக்குக்கு, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுங்கப்பா. பிரியமான தேவன் பிள்ளை, கடந்த வருஷத்துக்கு கொடுத்து கண்ண நேரம் அடிக்கவில்லை, கடந்த வருஷத்திலே தேவ சமூகத்தில் இந்த வாக்குகளை தள்ளி, வார்த்தைகளை புறக்கணித்து, வார்த்தைகளை வேண்டாம் என்று கணக்கு பேச இருக்கிற நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ரெண்டதம் பண்ணாதிருங்க, தள்ளிவிடாதிருங்க, எல்லாம் தெரிந்தது போல நடவாதிருங்க. இன்னைக்கு தடக்கப்பட்டு விழுந்தால் நம் வாழ்வு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, காலத்தை புரிந்து செயல்படுங்க, காலத்தை புரிந்து செயல்படுங்கள். இன்றைக்கு தேசம் இருக்கிற நிலைமைகள், அதுவும் இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் பயங்கரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், என்னவெனில், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதிருங்க. கோபப்படுத்துவது, தேவனை கோபப்படுத்தலாமா? ஆமா, இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்களை கோபப்படுத்துகிறோம், கண்ட மாதிரி பேசுகிறோம், கண்ட மாதிரி நடந்து கொள்ளுகிறோம், முரட்டாட்டமாக நடந்து கொள்ளுகிறோம், விரட்டியாக நடந்து கொள்ளுகிறோம், ஏதோ இருதயத்தில் வைத்து நடந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்கள், ஒன்று சொல்லவா, தேவனை கோபப்படுத்தாதீங்க, தெய்வத்தை கோபப்படுத்தாதீங்கப்பா. இன்னைக்கு எந்த சமயத்தில் போய் ஒரு கேள்வியை கேட்டாலும், இன்னைக்கு நடக்கிற காலத்துக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, தெய்வம் கோபம் கொண்டு விட்டார், தெய்வம் அப்படி, தெய்வம் இப்படி என்று சொல்லி பேசுகிறவர்களை ஏராளமாக நாம் பார்க்கலாம். அவர்கள் பக்தியின் நிமித்தம் அவர்கள் பேசுகிறார்கள். பக்தி தவறானது அல்ல, பக்தி எல்லாருக்கும் உரியது, பக்திமான்கள் நல்லவர், அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனாலே அப்படி பேசுகிறார்கள். பக்தி தவறானது இல்லை, எந்த சமயத்திலும் பக்தி ஒன்றுதான், தெய்வத்தை நேசிப்பது பக்தி. இங்கே என்ன சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதீங்கப்பா. இன்னைக்கு மனுஷர்களை கோபப்படுத்துகிறோம், மனுஷர்களை வீடுகளில் குடும்பங்கள் கோபப்படுத்துகிறோம். ஆனால் தெய்வத்தை நம்முடைய செயற்கைகளினாலே, அவருடைய சமூகத்தை கனம் பண்ணாமல், அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்கப்பா. இந்த வருஷத்துல தயவு செய்து கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் கேட்கறது என்னவெனில், தெய்வத்தை கோபப்படுத்தாதீங்க. அது நம் வாழ்வுக்கு நல்லதல்ல, அது எங்கள் குடும்பத்துக்கு நல்லதல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதல்ல, நம் சந்ததிக்கு நல்லதல்ல, நம் சமுதாயத்துக்கு, நம் தேசத்துக்கு நல்லதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழுமி கர்த்தர் கோபம் ஊட்டினார்கள். அதனாலே தேசத்து ஜனங்களே மனாந்திரத்தில் விழுந்தார்களே. நம் எல்லாருக்கும் தெரிந்தவைகள் இவைகள். அந்த காரியத்தை நாம் செய்யாதிருப்போமாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோபப்படுத்தாதே. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உங்கள் துரோகங்களை
அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் ரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன்.
இந்த வசனம் ரொம்ப நல்லா இல்லையா? நீ எனக்கு கீழ்ப்படி, நீ என் சமூகத்தை கனம் பண்ணு, நீ எனக்கு பயப்படு, அப்படியானால் உனக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடுவானா? நேற்று வாசித்தேன், ஆச்சரியமா இருந்தது. என்ன தெரியுமா, ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள் ஏழு வழியாய் போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார், உதவி செய்வார், உதவி செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம் வாழ்விலே இருக்கிறவைகளை வைத்து எங்கள் வாழ்க்கையை நாம் கணக்கு போடக்கூடாது. நம் வாழ்விலே இருக்கிறவைகளை வைத்து நம் வாழ்விலே கணக்கு போடக்கூடாது. என்னவெனில், கோபப்படுத்தாதையா, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுகிறது எல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக வராதபடிக்கு உனக்கு முன்பாக நிற்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன நினைக்கிறீர்கள், எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் வேதனை? நான் உங்களுக்கு சொல்லவா, கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவர் உங்களுக்கு முன்பாக வருவார். இன்னைக்கு 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 யார் யாரை பாதுகாப்பது, யார் யாரை பாதுகாப்பது? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க என்ன பாதுகாக்க முடியுமா, நான் உங்களை பாதுகாக்க முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தை கனம் பண்ணு, என் சமூகத்தை கனம் பண்ணு, என் வார்த்தைகளை கனம் பண்ணு, அதை கேளு, நான் உனக்கு சகாயர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சில வார்த்தைகளை, சில காரியங்களை நம் சமூகத்தில் இன்றைக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இவைகளை கொண்டு சென்றால் நமக்கு நலமாயிருங்க. 21-22 திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும்
விரோதியாகவும்
இருப்பேன் இருப்பேன். என் தூதரானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்,
அவர்களை நான் அதம் பண்ணி போடுவேன். யாரு? நான் உனக்கு எதிரிகளுக்கு எதிரியாக நான் நின்று அவர்களை நான் அதம் பண்ணுவேன். எப்பொழுது? நீ என் சமூகத்தை கனம் பண்ணுகிற பொழுது, என் வார்த்தைகளை நீ கேட்கிற பொழுது, என் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிற பொழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வருஷத்தை திருப்பி போட்டு பார்த்தால் தெய்வத்தை நாம் எவ்வளவுக்கு தேடி இருக்கிறோம். காலம் பொல்லாததாக இருந்தாலும், சங்காரக்காரன் பூமியிலே தாண்டவம் ஆடினாலும், நம்முடைய கரத்திலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தேசங்கள் தள்ளாடினாலும், தெய்வத்தை நாம் எவ்வளவுக்கு தேடி இருக்கிறோம். இந்த வருஷத்திலே அதை செய்யாதிருங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு வருகிறார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போய் செல்ல வேண்டிய தூரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரே, அதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்கப்பா, அதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. அதற்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் அவமதித்து, நான் தேவ பிள்ளைகளோடு பேசுகிறேன், அவமதித்து கர்த்தரை கோபம் கூட்டாதிருங்கள், கர்த்தருக்கு கோபம் ஏற்றாதிருங்கள். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த ராவிலே புது வருஷத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று இருக்குமெனில், கர்த்தர் தெய்வம் உங்களோடு வருகிறார், உங்களை நடத்தி செல்லுவார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த முதலாம் தேதி 2022 ஆண்டை காண செய்த உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலத்திலே எங்கள் பணத்திலே இந்த காரியத்தை நாம் காணவில்லை கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய கிருபை என்பதை நான் நினைவு கூறுகிறேன். எல்லாம் உம்முடைய அன்பு என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி வனாந்திர வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீர் பாய்ச்சலை போல பாய்ந்து செல்லவும், கர்த்தர் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கவும், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கர்த்தருக்கு நேராக நடந்து கர்த்தரை சேவித்து கர்த்தரை துதித்து அவர்கள் நடக்க கர்த்தர் தெய்வம் இயேசு கிருபை செய்வீராக. அப்படி செய்கிற பொழுது நீ சத்துருக்கு சத்துருவாய் மாறுவீர், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர், நீர் என்னை காத்தருள்வீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்தருள்வீராக. உம்முடைய நாமத்திலே குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. பாஸ்டர்
அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம 2022 ஆண்டுக்குள்ள வந்திருக்கோம். 2021 ஆண்டு கடந்து போய்விட்டு இனி நாம் அதை நினைக்கிறதுக்கு இல்லை. 2023 ஆண்டும் நம்ம கருத்துல இல்லை. ஆனால் நடப்பாண்டு, பிரசன்ட் இயர், இந்த ஆண்டு நமக்கு தேவன் கருவியாக தந்திருக்கார். இந்த 2022 ஆண்டுக்குள்ளே நம்மை கடந்து வர செய்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2022 ஆண்டை காணாமல் கடந்து போனவர்கள் ஏராளம், காண விரும்பினார்கள், ஆட காண முடியாமல் கடந்து போய்விட்டார்கள். வயோதிபர்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் கூட 2022 ஆண்டை காண முடியாமல் கடந்து போய்விட்டார். ஆனால் தேவரோ, நம்முடைய ஆண்டவரோ, நம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த 2022 ஆண்டுக்குள்ளே நம்மை கடந்து வர செய்திருக்க ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்த ஆண்டவோட விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். என பிரசவம் பண்ண தெரியல, ஆனால் ஒன்று சொல்லுவேன். இந்த 22 ஆண்டில் அருமையான தேவோட பிள்ளைகளை கர்த்தரை பிரியப்படுத்தணும். அந்த ஒரு நோக்கம் இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பிரியப்படுத்தணும், இயேசுவை பிரஸ்தாவப்படுத்தணும். ஆண்டவர் இயேசு நாமத்துக்கு பயப்படாவதாக. நான் எடுத்த ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரம் பகுந்து கடந்து போலாமல் சொல்லி விரும்புகிறேன். என்னை கூட திரும்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிபொடிகள் 23 அதிகாரம் அதில் 17-18, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிப்போம்.
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு.
நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, ஒவ்வொரு நாளும் இந்த நடு இரவு வேளையிலே நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்துக்கு திறந்திருப்பதாக. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, அப்புறம்
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
மூன்று காரியம் இங்கே சொல்லப்பட்டது. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. திரும்பவும் சொல்றேன், இந்த 2022 ஆண்டிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. அடுத்த வசனம்தான் மிக முக்கியமானது, அதிமுக்கியமானது. அது என்னவென்றால், உன் நம்பிக்கை வீண் போகாது. கவனிங்க, இந்த 2022 ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டு, ஹோப் ஆஃப் இயர் என்று பிரகடனப்படுத்துறேன். 2022 ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டு. நான் வாசித்த இந்த வசனம் சொல்றது அல்லது வாக்குத்தத்தம் சொல்றது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்படி நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்தால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. போராட்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பயங்கள், முடிவு உண்டு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்த்தால் அதிகமான ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது நாம பார்க்க முடியுதா? இவருடைய மனதில் வைத்துக்கொள்ள உலகத்தில் இருக்கிறவருடைய நம்பிக்கை வேறு, ஆனா நம்முடைய நம்பிக்கை வேறு. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எது எதை நாமோ நம்புகிறான், ஆனா நம்முடைய நம்பிக்கையோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கிறது. இந்த புது வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பு. யோபு என்கின்ற பக்தன் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை. What will happen in my life? I will believe in God. என்னுடைய வாழ்க்கையிலே யோபுவை பொறுத்தவரை சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு நடந்தும் இத்தனை துயரமான துன்பமான காரியங்கள், நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் அவருடைய வாழ்விலே அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தும் எல்லாத்தையும் இழந்தும் நெற்கதியாக நின்றும் அந்த தேவ மனுஷர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டார், அவர் மேல் நம்பிக்கையார். அருமையான தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள், பணம், ஆஸ்தி இவைகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு உதாரணமாக லூக்கா 12 ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார், அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அது உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னா, நான் என்ன செய்வேன், என் நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறது, களஞ்சியம் எல்லாம் போதாமல் இருக்குது, ஆகவே ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி அவைகளுக்குள்ளே நன்றாய் விளைந்திருக்கிற என்னுடைய விளைபொருட்களை கொண்டு வந்து வைப்பேன். அதுல ஒன்று தப்பில்லை, நல்ல இன்டெலிஜென்ட், நல்லதான் திட்டம் போட்ட, நல்லதான். ஆனா அடுத்த வசனத்தில் அவன் என்ன சொன்னா தெரியுமோ, என் ஆத்துமாவே நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாகிறேன், ஏனென்றால் உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இழைப்பாரு, ஏனென்றால் உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீ பூரிப்பாகிற. அப்ப அவனுடைய நம்பிக்கை என்ன, அவன் சேர்த்து வைத்த ஆஸ்தியும் அந்தஸ்து, அவன் சேர்த்து வைத்த பொருட்கள் மேலதான் அவருடைய நம்பிக்கை இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மதிகேடனே மதிகேடனே, இன்றைக்கு உடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதான். இப்படி சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் அருமையாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார், அதை பார்க்கிறது நல்ல படிப்பினையாக இருக்கும் நம்புறேன். எடை கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீத புத்தகத்திலே, சீக்கிரமாக 39 நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 39 இந்த நேரத்தில் அதிகம் பேசும் அது தெரியும் எனக்கு. ஆகவே 39 நாலாம் வசனத்திலிருந்து 7 வசனம் சீக்கிரம் படிக்கிறீங்க. 39 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் நாம் படிக்க கேட்போம்.
கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்,
நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி
என்
முடிவையும்
என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். இதோ என் நாட்களை 4 விழக்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு
எதிர்பார்க்கிறேன்,
நீரே என் நம்பிக்கை,
நீரே என் நம்பிக்கை. பாருங்க, ஐ லைக் தட் வே என்று சொல்கிறாரு. வேஷமாக மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறிய. இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அன்பான தேவடைய பிள்ளைகளே, இதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த 22 கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கும். ஒருவேளை இந்த நடப்பாண்டிலே நாம் பல சவால்களை சந்திக்க வேண்டி வரலாம், பல நெருக்கடிகளுக்குள்ளாக போக வேண்டி வரலாம், நாம் விரும்பாத விருந்தாளிகளாக பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. நாம் எவரும் பிரச்சனைகளை விரும்புகிறவர்கள் அல்ல, நெருக்கடிகளை தேடுபவர்களும் அல்ல, துன்பங்களை வரவழைக்கிறவர்களும் அல்ல. ஆனாலும் நம்முடைய வாழ்விலே எதிர்பாராத திடீரென்று ஏற்படுகிற துன்பங்கள், கடினமான கஷ்டங்கள், வேதனைகள், அப்படி ஏற்பட்டாலும் நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் சொல்லுவேன், எந்த சூழலிலும் கத்தரை நம்ப நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கும் பெரிய வினியாக கத்தரை நம்ப. நான் சொன்னது போல இன்றைக்கு உலகத்திற்கு அநேக ஜனங்கள் ஆஸ்தியை நம்புகிறார்கள். தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள், எனக்காக இவ்வளவத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக இவ்வளவத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், சோ அண்ட் சோ. இன்னும் சிலர் தங்கள் அறிவை நம்புகிறார்கள், தங்கள் படிப்பு தங்களுடைய அறிவு, நான் படிச்சிருக்கிறேன் அறிவு இருக்குது. இனி சிலர் தங்கள் திறமையை நம்புகிறார்கள். அறிவை நம்புகிற இந்த உலகத்தை இன்றைக்கு இந்த வைரஸ் அசைக்குது பாருங்க. வேதம் சொல்கிறது கடைசி நாட்களிலே அறிவு வெறிப்போம். வாஸ்தவம் தான், இன்றைக்கு அறிவு வெறிப்பை விட்டது, அது உண்மைதான். ஆனால் அறிவு வருகினாலும் இன்றைக்கும் இந்த வைரஸ் மனுஷனுடைய அறிவுக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த வைரஸுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏற்றப்படுகிற இந்த வேக்சினேஷன் எல்லாம், அதாவது தடுப்பூசி எல்லாம் வைரஸுக்கு மருந்து அல்ல. வைரஸ் நமக்குள்ள அதிக பாதிப்பை ஏற்படுத்தாத படிக்கு அந்த தடுப்பூசி போடுறாங்களே ஒழிய வைரஸை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அதுக்கு முடிவில்லை, அதுக்கு அழிவில்லை. நான் ஒன்று சொல்வேன், வைரஸுக்கு முடிவும் அழிவும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் மாத்திரத்தான் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே மனிதனுடைய அறிவுக்கு இந்த வைரஸ் இன்றைக்கு சவாலாக இருக்கு. அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நமக்கு வெளிப்படையாக சொல்லிக்கூடியதா இருக்கு. ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனோ என்றென்றைக்கும் அவன் வாழுவான், அவன் நிலைத்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2022 ஆண்டிலே ஆரம்பத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அவங்களை பார்த்து நான் சொல்றேன். முதலாவது நாம் தேவனை நம்ப வேண்டும். நம்பர் 2, இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். நம்பர் 3, 1 Corinthians 13:13 சொல்றது போல விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றில் நிலைத்திருக்கிறது. அதுல அன்பே பெரிய சொல்றது நம்பிக்கை. What is our hope? What is the hope of the church? சபையின் நம்பிக்கை என்ன? Listen to me. சபையின் நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பதே நம்முடைய சபையின் நம்பிக்கையாக. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிருபையின் ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை 2022 ஆண்டவிட வருகை இருக்குமாக இருந்தால், 2022 சபை எடுத்துக்கொள்ளப்படுமாக இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டோட வசனத்தை நம்புவோம். அந்த வசனத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய சொந்த புத்தியிலே நாம நடவாம. இதை குறித்து அழுத்தமாக சொல்ல முடியும், நாம் இயேசுவை நம்பினாலும் நாம சொந்த புத்தியில நடக்கிறது இடம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிவிங் லைக் தட் ஆஸ் யூ நோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமானவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், ஆனால் மாமிசத்தின்படி நடக்கிறார். பட் நான் சொல்லுவேன், தேவனை நம்புகிற மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவார். தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளின் படி நடப்பான். 2022 எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யாருக்கு விரும்பமல்ல? எல்லோரும் அப்படிதான் விரும்புகிறோம். வாஸ்தவம் தான். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க we have to make a way, then he can bless our life. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக்குவோமாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு தடையில்லை. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம் ஆசீர்வாதமாக இருக்க, அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நாம் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணுமே. ஆகவே கர்த்தர் மேல நம்பிக்கை இருப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவோம், அவருடைய வார்த்தையின்படி வாழுவோம். அப்பொழுது தேவன் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஒரு காரியத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் நியாயபூர்வமாக நினைத்திருக்கிற நன்மையான நினைவுகளை தேவன் இந்த வருஷத்தில் நிறைவேற்றுவார். அதாவது கத்தராகிய இயேசுவை நம்பி, அவர்களுடைய வார்த்தையை நம்பி அதன்படி வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் தேவ சம்பத்தை என்று சொல்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நீங்கள் விரும்புகிற நியாயபூர்வமான, தேவனுக்கு ஏற்ற நியாயபூர்வமான உங்கள் தேவைகளை தேவன் நிச்சயமாக சந்திப்பார். ஆறாவது, நாள்தோறும் கத்தரை பற்றி பயன்படுத்த நம்பிக்கை வீண்போவார். நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பு மனுஷனால் ஆகாது, ஆனால் தேவனாலே கூடாத காரியம் உண்டு. ஆகவே உடைய சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மனசு வந்து போகாம கத்தர் நம்பர் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். முடிக்க போறேன். கொலோசியர் 1:27 சொல்றது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை, as a hope of glory is dwelling in you and me. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய், மகா பெரிய நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்ற வசனத்தை, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் அல்லவா, அதாவது வாழ்கிறார் அல்லவா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள ஆண்டவர் இயேசு ஆவியாக அதரிசனமான தேவனாக எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் இயேசு மகிமை நம்பிக்கையாக வாழ்கிறார் என்கின்ற வசனத்தை நாம நம்பவுமாக இருந்தால் நமக்குள்ள ஒரு புதிய உற்சாகம். ஆண்டவர் நான் அடிக்கடி ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக அடிக்க சொல்றேன், மிகப்படுத்த இல்லை, அடிக்கடி ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், தேவன் திரும்ப சொல்றேன், இயேசுவே நீர் எனக்குள்ளே நான் உமக்குள்ளே, நீர் என்னோடு நான் உம்மோடு, நீர் என்னுடையவர் நான் உம்முடைய, நான் என் நேசருடையவர் அவர் பெரியும் என்பது. அருமையான தேவன பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், தயவுத்து கேளுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை வைக்கப்படுத்தாது. ஆகவே உங்களுக்குள்ள வாசமாக ஆவியாக ஆண்டவர் இயேசு வாசமாக இருக்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆழமாக உங்கள் இதயத்தில் பதிவு பண்ணு விரும்பி திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். வசனத்தை நம்பு, வசனத்தை நம்பு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நீ விசுவாசித்தவன் இல்லையா? அல்லேலூயா. அருமையான தேவட பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்காதா இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகளே, நாம ஆண்டவர் வசனத்தை நம்புகிறது இல்லை. அடிப்படை பிரதான பிரச்சனையே அதான். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிறோம், ஆனா அதை நம்புறதில்லை. ஆகவேதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் செயல்படுறதில்லை. ஆனா நான் உங்களுக்கு சத்தியத்தை மட்டும் சொல்றேன், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆவியாக உங்களுக்குள்ளே வாசமாக இருக்க இவ்வளவு பெரிய ஆண்டவரை நமக்குள்ள வச்சிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, உங்கள் ஜீவியம் எவ்வளவு மேன்மையானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாவரும் எழுந்திருப்போமா? ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பல்லவி, வல்லவர் எனக்குள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஹலோ, எல்லாரும் முடிச்சிருக்கிறீங்களா? ஹலோ. சரி, சின்ன பல்லவிதான், பாடமாக்குங்க, இந்த வருஷம் முழுவதும் பாடுங்க. பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவர். Do you believe it? Can you follow me please? ஹலோ. இயேசு பெரியவர். விசுவாசி ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவை எனக்குள்ளே உனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். ஆண்டோட வசனத்தை நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, நன்மையாக இருக்கு. தேவன் உங்களை நடத்த, தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேற ஆண்டவர் இயேசு மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை மறவாதீங்க, நம்புங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்லித்தான் நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இவர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இவர் மூலமாக ஒரு வாழ்க்கையில் வருகிற அனைத்து போராட்டங்களிலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார், உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் தேவன் மேலே இருக்கட்டும். கர்த்தரை நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம், அவருடைய வருகையை நம்புவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஜெபம் பண்ணி நாங்கள் ஆராதனையை முடிப்போமா? பிரியமானவர்களே, நல்ல ஆண்டவர் அருமையான புதிய வருஷத்தை தந்து எங்களுடைய கிருபை நாள் நிறைத்தபடினால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் சுகத்தோடும் பலத்தோடும் திரும்பி போக கிருபை செய்வீராக. இந்த நாட்டில் ஒரு சந்தோஷமான நாட்களாய், மகிழ்ச்சியான நாட்களாய், துக்கத்தை அகற்றி வாழ கர்த்தர் தெய்வம் இயேசு ஆண்டவர் கிருபை செய்வீராக. நம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரினா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.